இது அட்வென்டிஸ்ட் உலக வானொலி, The Voice of Hope, புனே.
அன்பான வானொலி நேயர்களே, உங்களை அன்புடன் வரவேற்கிறோம்.
இது தமிழ் சர்வதேச சேவை.
இன்று நமது நிகழ்ச்சியில் எழுச்சியூட்டும் செய்தியும் காதுக்கு இனிய கீதமும் இடம்பெறும்.
உங்களை ஆவிக்குரிய ரீதியில் பலப்படுத்த தேவ செய்தியை கேட்பீர்கள்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அட்வென்டிஸ்ட் உலக வானொலி.
மேலும் தகவலுக்கு எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 1-800-833-2231. எங்கள் இமெயில் முகவரி
நேயர்களே, எங்களை தொடர்பு கொள்ள எங்களுடைய முகவரி அட்வென்டிஸ்ட் மீடியா சென்டர், தபால் பெட்டி 1446, மார்க்கெட் யார்ட், புனே 411037, மகாராஷ்டிரா, இந்தியா.
இமெயில் முகவரி TAMILRS AMC @SUDADVENTIST.ORG.
உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். மேலும் வேதாகமத்தை ஆராய்ந்து படிக்க எங்களை தொடர்பு கொள்ளலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 8-0-7-3-9-9-2-1-4-6 மற்றும் 9-4-9-8-6-0-7-0-0-7.
நீங்கள் எங்கள் ஒலிபரப்பை இணையதளத்திலும் கேட்டு மகிழலாம். எங்கள் இணையதளத்தின் முகவரி www.awr.org. அதேபோல AWR 360 மொபைல் ஆப் டவுன்லோட் செய்து எங்கள் அனைத்து நிகழ்ச்சிகளையும் கேட்கலாம்.
பூனா அட்வென்டிஸ்ட் உலக வானொலியின் ஸ்டுடியோவில் இருந்து
மத்தியில் உள்ள சகோதரர் கலைமணி அவர்கள் தேவ செய்தியை வழங்குவார்கள்.
நாம் கேட்பதற்கு முன்பதாக காதுக்கு இனிய பாடலை கேட்டு மகிழ்வோம்.
இருக்குது
இப்பொழுது தேவ செய்தியை கேட்போம்.
கிறிஸ்துக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகின்றேன். உங்கள் அனைவரையும் அட்வென்டிஸ்ட் வேர்ல்ட் ரேடியோ வாயிலாக சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி கொள்கின்றேன். நேயர்களே, ஒரு சிறு ஜபத்தோடு நாம் தேவ செய்திக்குள் கடந்து செல்லலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த நல்லதொரு நாளை தந்த கிருபைக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் கூட உம்முடைய வேத வார்த்தைக்காக காத்திருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் உம்முடைய கரத்துல சமர்ப்பிக்கிறோம். அவர்களோடு கூட கர்த்தர் நீர் பேசுங்க. இயேசுவின் நாமத்தினால் கேட்கிறோம் எங்கள் பிதாவே, ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்று என்னுடைய செய்தியினுடைய தலைப்பு பச்சையான ஒலிவ மரங்கள், ஆங்கிலத்திலே கிரீன் ஆலிவ் ட்ரீஸ். ஒலிவ மரத்தை குறித்து நாம் அநேக காரியங்களை நாம் கேள்விப்பட்டிருந்தாலும், இன்றைய தினத்திலே பச்சையான ஒலிவ மரங்கள் எதை குறிக்கிறது என்பதை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். நாம் இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், பச்சையான ஒலிவ மரங்கள் அல்லது ஒலிவ மரங்கள் மனிதர்களை குறிக்கிறது, குறிப்பாக தேவனுடைய பிள்ளைகளை குறிக்கிறது. இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒவ்வொருவரையும் இது குறிக்கிறது என்று கூட நாம் சொல்லலாம். ஆகையால் இன்றைய தினத்திலே இதை குறித்து நாம் தியானிக்க போகின்றோம். சங்கீதம் 52:8 தாவீது இவனமாக சொல்கின்றார், நானோ தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒலிவ மரத்தை போலிருக்கிறேன், தேவனுடைய கிருபையை என்றென்றைக்கும் நம்பியிருக்கிறேன். இங்கே தாவீது சொல்லக்கூடிய ஒரு காரியம் என்னவென்று பார்க்கும் பொழுது, நான் தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒலிவ மரத்தை போல் இருக்கிறேன் என்று சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். அப்படி என்றால் ஒலிவ மரம் மிக மிக முக்கியமானதாக கருதப்பட்டது. ஒலிவ மரம் தேவாலயத்திலும் மிக மிக முக்கியமானதாக கருதப்பட்டு இருக்கிறது என்பதை குறித்து நாம் பார்க்கின்றோம். ஆகையால் தான் இங்கே தாவீது தன்னை ஒலிவ மரத்திற்கு ஒப்பிட்டு சொல்லக்கூடியதை நம்மால் பார்க்க முடிகின்றது. சரி, இந்த சங்கீதம் 52 அப்படி என்ன இருக்கிறது, ஏன் தன்னை தாவீது ஒரு ஒலிவ மரத்திற்கு ஒப்பிட்டு சொல்ல வேண்டும் என்று நாம் கேட்கும் பொழுது, அங்கே தாவீதுடைய சூழ்நிலையை பார்க்கும் பொழுது மிக ஒரு கடினமான ஒரு சூழ்நிலையாக காணப்படுகின்றது. இந்த சங்கீதத்தை எழுதக்கூடிய பின்னணி எங்கே இருக்கிறது என்றால், 1 Samuel 22:11-19 வரை நாம் வாசிக்கும் பொழுது, இந்த சங்கீதம் 52 எழுதின கதையினுடைய பின்னணி அங்கே இருக்கிறதை நம்மால் பார்க்க முடியும். சரி, என்ன நடந்தது என்று நாம் பார்க்கும் பொழுது, தாவீது சவுல் ராஜாவுக்கு பயந்து அங்கும் இங்கும் ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது அவர் அபிமெலேக்குவை சந்திக்கிறார், அவரிடம் பேசுகிறார், உணவு கேட்கிறார். அந்த காரியங்கள் எல்லாம் 1 Samuel 21 நாம் பார்க்கலாம். இங்கே என்ன நடந்தது என்று பார்க்கும் பொழுது, சவுல் தாவீதை தேடி வருகிறதை அநேகர்கள் அறிவார்கள். ஆகையால் தாவீதுக்கு தேவாக்கு என்ற ஒருவர் வந்து சொல்கிறார், அபிமேலுக்கு வீட்டுக்கு தான் அங்கே தாவீது வந்தார் சென்றார், நான் தாவீதை பார்த்தேன், இருவரும் ஒன்றாக வருவதை பார்த்தேன் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை நாம் பார்க்கின்றோம். அப்பொழுதுதான் தாவீது அந்த இடத்திலிருந்து தப்பி வேறு இடத்திற்கு செல்லக்கூடிய ஒரு காரியத்தை நாம் பார்க்கின்றோம். அந்த ஒரு அதிகாரத்தை தான் சங்கீதம் 52 எழுதப்பட்டு இருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். நான் முதலாம் வசனத்தை வாசிக்கிறேன். பலவானே, பொல்லாப்பில் ஏன் பெருமை பாராட்டுகிறாய்? தேவனுடைய கிருபை என்னாலும் உள்ளது. நீ கேடுகளை செய்ய எத்தனம் பண்ணுகிறாய்? கபடு செய்யும் உன் நாவு தீடப்பட்ட சவரக்கன் கத்தியைப் போல் இருக்கிறது. நன்மையை பார்க்கிலும் தீமையையும், யதார்த்தமும் பேசுகிறதை பார்க்கிலும் பொய்யையும் விரும்புகிறாய். இங்கே நாம் பார்க்கும் பொழுது தாவீது அங்கே அநேக காரியங்களை குறித்து சொல்ல கிடைக்கிறதை பார்க்கிறோம். குறிப்பாக இந்த தேவாக்குக்கு எழுதுகின்றது போல இங்கே காணப்படக்கூடிய ஒவ்வொரு காரியத்தையும் நாம் பார்க்கின்றோம். 5 வாசிக்கும் பொழுது, கபடமுள்ள நாவே, சங்கரிக்கும் சகல வார்த்தைகளையும் நீ விரும்புகிறாய். தேவன் உன்னை என்றென்றைக்கும் இராதபடி அழித்து போடுவார். அவர் உன்னை பிடித்து உன் வாசஸ்தலத்திலிருந்து பிடுங்கி நீ ஜீவனுள்ளோர் தேசத்தில் இராதபடிக்கு உன்னை நிர்மூலமாக்குவார். நீதிமான்கள் அதை கண்டு பயந்து அவனை பார்த்து நகைத்து, இதோ தேவனை தன் பலனாக எண்ணாமல் தன் செல்வ பெருக்கத்தை நம்பி தன் தீவினையில் வளர்ந்து கொண்ட மனுஷன் இவன்தான் என்பார்கள். இங்கே பார்க்கும் பொழுது 7 வரை அங்கே தாவீது சொல்கிறார், ஏன் இப்படி செய்கிறாய்? ஏன் உன்னுடைய நாவை பொல்லாப்புக்கு நீ விளக்குகிறாய்? பொல்லாப்பை ஆனதை செய்கிறாய் என்று சொல்லி நீ தேவனுடைய பிள்ளையாய் இல்லாமல் போய்விடுவாய், அல்லது பரலோகம் உனக்கு கிடைக்காமல் போய்விடும் என்று 7 வரை அவர் சொல்கின்றார். இப்பொழுது 8 நானோ தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒலிவ மரத்தை போல் இருக்கிறேன். தேவனுடைய கிருபையை என்றென்றைக்கும் நம்பியிருக்கிறேன். நீரே இதை செய்தீர் என்று உம்மை என்றென்றைக்கும் துதித்து உமது நாமத்திற்கு காத்திருப்பேன். உம்முடைய பரிசுத்த வான்களுக்கு முன்பாக அது நலமாய் இருக்கிறது. இங்கே பார்க்கும் பொழுது தாவீது எவ்வளவு அழகாக அவர் எழுதுகிறார். துன்மார்க்கர்கள் இப்படிப்பட்ட ஜனங்களாக இருக்கிறார்கள், பொல்லாதவர்கள் இப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள், ஆனால் நான் தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒலிவ மரத்தை போல் இருக்கிறேன். அவருடைய கிருபை எப்பொழுதும் எனக்கு இருக்கிறது என்று சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இன்று கூட உங்களை எதிர்க்கக்கூடியவர்கள் அநேகர்கள் இருக்கிறார்களா? உங்களுக்கு விரோதமான காரியங்களை செய்யக்கூடியவர்கள் அநேகர்கள் இருக்கிறார்களா? உங்கள் வாழ்க்கையிலே ஏதாவது அசம்பாவிதம் நடக்க வேண்டும் என்று நினைக்கின்றவர்கள் அநேகமாக இருக்கிறார்களா? கவலைப்படாதீர்கள். இங்கே தாவீதுடைய சூழ்நிலை கூட அப்படித்தான் இருந்தது. தாவீதை கையங்காலமாய் பிடித்து கொடுக்க இங்கே தேவாக்கு அவன் செய்த காரியத்தை குறித்து நாம் பார்க்கின்றோம். தாவீதை அழித்து போட வேண்டும் என்று சவுல் ராஜா எண்ணி இருந்ததை குறித்து நாம் பார்க்கின்றோம். ஆனால் இங்கே தாவீது நம்பிக்கையோடு சொல்கிறார், என்னை சுற்றிலும் ஆபத்து இருந்தாலும் சரி, என்னை சுற்றிலும் காரியங்கள் மிக மோசமாக இருந்தாலும் சரி, நான் தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒலிவமரத்தை போல் இருக்கிறேன் என்று தாவீது மிக நம்பிக்கையாக சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்று நீங்களும் நானும் தேவனுடைய பிள்ளைகளாக அவருடைய ஆலயத்திலே ஒலிவ மரங்களாக, பச்சையான ஒலிவ மரங்களாக இருக்கும்படி தேவன் விரும்புகிறார். அப்படி என்றால் என்ன என்பதை குறித்து தான் நாம் இன்னும் அதிகமாக படிக்கப் போகின்றோம். எரேமியா 11 16 நாம் வாசிக்கலாம். நல்ல கனி உண்டாயிருக்கிற நேர்த்தியும் பச்சையுமான ஒலிவு மரம் என்னும் பேரை கர்த்தர் உனக்கு இட்டார். இங்கே பார்க்கும் பொழுது கர்த்தர் நமக்கு என்ன பேரை இட்டாராமா? நல்ல கனி உண்டாயிருக்கிற நேர்த்தியும் பச்சையுமான ஒலிவ மரம் என்று பேரை கர்த்தர் உனக்கு இட்டார். அப்படி என்றால் ஆண்டவர் உங்களை பச்சை பசியுமாய் இருக்கக்கூடிய ஒலிவ மரமாய் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, எரேமியா 11:16 நாம் வாசிக்கிற வண்ணமாக முதலாம் காரியம், ஏன் ஆண்டவர் நம்மை ஒலிவ மரத்துக்கு ஒப்பிடுகின்றார் என்று நாம் பார்க்கும் பொழுது, முதல் காரணம், கனி தரும் வாழ்வுக்கு அடையாளம். பச்சையான ஒலிவ மரங்கள் என்றால் அது கனி தரும் வாழ்வுக்கு அடையாளமாக இருக்கிறது என்று நாம் பார்க்கின்றோம். ஆம், வேதம் சொல்கின்றது நல்ல கனி உண்டாயிருக்கிற. அப்படி என்றால் இந்த பச்சையான ஒலிவ மரத்திலே நல்ல கனிகள் உண்டாயிருக்க வேண்டும் என்று தேவன் விரும்பக்கூடியவராக இருக்கிறார். அந்த கனிகளை நாம் தர வேண்டும் என்று தேவன் விரும்பக்கூடியவராக இருக்கிறார். வேதாகமத்திலே அநேக செடிகளையும் மரங்களை குறித்து சொல்லப்பட்டிருந்தாலும் நாம் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் 3 மரங்கள் முக்கியமானது என்று நாம் சொல்லலாம். முதலாவது ஒலிவ மரம், 2 அத்தி மரம், 3 திராட்சை செடி. இந்த 3 மரங்களை வைத்தியும் கர்த்தர் வந்து அங்கே அநேக ஊமைகளை சொல்லியிருக்கிறதையும் கதைகளை சொல்லியிருக்கிறதையும் நம்மால் பார்க்க முடிகின்றது. இதில் ஒலிவ மரம் மிக மிக விசேஷித்த மாணவிகளாக இருக்கிறது. நீங்கள் கேட்கலாம், ஏன் ஒலிவ மரம் விசேஷித்த மாணவிகளாக இருக்கிறது, அதற்கு என்ன காரணம் என்று கூட நீங்கள் கேட்கலாம். நான் வாசிக்கின்றேன் நியாயாதிபதிகள் 9:8. விருட்சங்கள் தங்களுக்கு ஒரு ராஜாவை அபிஷேகம் பண்ணும்படி போய் ஒலிவ மரத்தை பார்த்து நீ எங்களுக்கு ராஜாவா இரு என்றது. அதற்கு ஒலிவ மரம், தேவர்களும் மனுஷரும் புகழுகிற எண்ணிலுள்ள என் கொழுமையை நான் விட்டு மரங்களை அரசால போவேனோ என்றது. அப்பொழுது மரங்கள் அத்தி மரத்தை பார்த்து நீ வந்து எங்களுக்கு ராஜாவா இரு என்றது. இந்த கதை ஒரு ஊமையாக சொல்லப்பட்ட ஒரு கதையாக இருக்கிறது என்று நாம் பார்க்கின்றோம். ஆனாலும் இதில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அந்த ஒரு காரியத்தை பார்க்கும் பொழுது, எல்லா மரங்களும் ஒலிவ மரமிடம் சென்று எங்களுக்கு ராஜாவா இரு என்று கேட்டதாம். அதற்கு ஒலிவ மரம் என்ன சொன்னதாம், தேவர்களும் மனுஷரும் புகழுகிற எண்ணிலுள்ள என் கொழுமையை நான் விட்டு மரங்களை அரசால போவேனோ என்றது. அப்படி என்றால் ஒலிவ மரம் தன்னிடம் உள்ள வல்லமையை சொல்லுகின்றது, தன்னிடம் உள்ள கனியை குறித்து பேசுகின்றது, தனக்கு ஆண்டவர் கொடுத்த ஆண்டவர் செய்த கிருபையை குறித்து அது பேசக்கூடியதை நம்மால் பார்க்க முடிகின்றது. ஆம், இந்த வசனத்திலிருந்து நாம் அறிந்து கொள்ளக்கூடிய காரியம், ஒலிவ மரம் விசேஷித்தமான மரமாக இருக்கிறது, நல்ல கனிகளை கொடுக்கக்கூடிய மரமாக அது இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்பக்கூடியவராக இருக்கிறார் என்று நாம் பார்க்கின்றோம். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவருக்கு நல்ல கனி கொடுக்கக்கூடிய ஒலிவ மரத்தை போல நீங்கள் இருக்க விரும்புகிறீர்களா? பச்சையமான ஒலிவ மரத்தை போல நீங்கள் இருக்க விரும்புகின்றீர்களா? ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து நடத்த அவர் வல்லவராக இருக்கிறார் என்று நாம் பார்க்கின்றோம். சங்கீதம் 52:8 நாம் பார்க்கின்றோம். அங்கே சங்கீதக்காரன் சொன்ன வண்ணமாய், நானோ கர்த்தருடைய ஆலயத்தில் எப்படி இருக்கிறேனா, பச்சையான ஒலிவ மரத்தை போல இருக்கிறேன் என்று சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். இரண்டாவது காரியம், ஒலிவ மரத்தை குறித்து பார்க்கும் பொழுது ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு அடையாளமாக இருக்கின்றது. முதலாவது பார்த்தோம், கனி தரக்கூடிய வாழ்க்கைக்கு அடையாளமாக இருக்கிறது. இரண்டாவது, ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு அடையாளமாக இருக்கிறது என்று நாம் பார்க்கின்றோம். நீங்களும் நானும் ஆவிக்குரிய வாழ்க்கை ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையாக இருக்கிறோம். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை பிரியமுள்ளதாகவும் பரிசுத்தமுள்ளதாகவும் இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. சகாரியா 4:12 நான் வாசிக்கின்றேன். நிச்சயமாகவே இது ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் விரும்புகின்றேன். மறுபடியும் நான் அவரை நோக்கி, இரண்டு பொற்குழாய்களின் வழியாய் தொங்கி பொன்னிறமான எண்ணெயை தங்களிலிருந்து இறக்க பண்ணுகிறவர்களாகிய ஒலிவ மரங்களின் இரண்டு கிளைகள் என்னவென்று கேட்டான். அதற்கு அவர், இவைகள் இன்னதென்று உனக்கு தெரியாதா என்றார். ஆண்டவனே, எனக்கு தெரியாது என்றான். அப்பொழுது அவர், இவைகள் இரண்டும் சர்வ லோகத்துக்கும் ஆண்டவராய் இருக்கிறவரின் சமூகத்தில் நிற்கிற அபிஷேகம் பெற்றவர்கள் என்றார். இங்கே பார்க்கும் பொழுது வேதம் சொல்கின்றது, ஒலிவ மரம் என்றால் என்ன, ஒலிவ மரத்தில் இருக்கக்கூடிய எண்ணெய் என்றால் என்ன என்று பார்க்கும் பொழுது அது ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு அடையாளமாக இருக்கிறதை நம்மால் பார்க்க முடிகின்றது. ஆம், ஒலிவ மரம் என்று சொல்லப்படும் பொழுது நாம் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு அது ஒரு அடையாளமாக இருக்கிறது. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? நாம் பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையை வாழ்கின்றோமா, கர்த்தருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை நாம் வாழுகின்றோமா என்பதை குறித்து நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நோவாவுடைய காலகட்டத்திலே இந்த உலகம் அழிந்து விட்டது என்று நாம் பார்க்கின்றோம். அப்பொழுது அங்கே நோவா ஒரு பறவையை எடுத்து அவர் வெளியே விடுகின்றார். மழை நின்ற பிறகு அங்கே பார்க்கும் பொழுது அந்த பறவை தன்னுடைய வாயிலை கவ்விக்கொண்டு வந்தது என்ன என்று நாம் பார்க்கும் பொழுது ஒலிவ மர இலை என்று நாம் பார்க்கின்றோம். அப்படி என்றால் எல்லா மரங்களும் அங்கே இருக்கிறது, ஆனால் அந்த மலையிலும் கூட, அந்த பெரிய புயலிலும் கூட இந்த ஒலிவ மரம் ஒன்றுமே ஆகவில்லை. பாதுகாப்பாக அது இருந்ததை நம்மால் பார்க்க முடிகின்றது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்கள், இன்று ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார், உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை அழுகி போயிருக்கிறதா, உங்களுடைய பரிசுத்தம் வீணாகி போயிருக்கிறதா? ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார், ஒலிவ மரத்தை போல அழுகாதவைகளாக நீங்கள் இருக்க வேண்டும். ஒலிவ மரத்தை போல புயல் வந்தாலும் மழை வந்தாலும் என்ன நிகழ்ந்தாலும் நீங்கள் ஆண்டவருக்காக நிற்க வேண்டும். பிலிப்பியர் 4:13 நாம் வாசிக்கும் பொழுது அங்கே பவுல் சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்கிறோம். என்னை பலப்படுத்துகின்ற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு என்று அங்கே பவுல் சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையில் என்ன துன்பங்கள் இருந்தாலும் சரி, என்ன கஷ்டங்கள் இருந்தாலும் சரி, கவலைப்படாதீங்க. உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்குது? ஆவிக்குரிய வாழ்க்கையை தான் ஆண்டவர் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கிறாரு. உங்கள் வாழ்க்கையை ஆண்டவர் பரிசுத்தம் பண்ண ஆயத்தமாக இருக்கிறார் என்று நாம் பார்க்கின்றோம். ஆகையால் ஒலிவ மரம் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு அடையாளமாக இருக்கிறது. மூன்றாவது, ஒலிவ மரம் எதுக்கு அடையாளமாக இருக்கிறது என்று நீங்கள் கேட்பீர்கள் என்றால், வேறுபட்ட வாழ்க்கைக்கு அடையாளமாக இருக்கிறது என்று கூட நாம் சொல்லலாம். நீங்கள் ஒலிவ எண்ணெயோடு கொஞ்சம் தண்ணீரை ஊற்றி பாருங்கள். ஒருபோதும் அது தண்ணீரோடு இணைந்து விடாது. வேறுபாட்டின் காரியத்தை நம்மளால் என்ன பண்ண முடியும்னு சொன்னால் பார்க்க முடியும். அப்படி என்றால் ஒலிவ மரம் எதை நமக்கு காண்பிக்கின்றது என்றால், வேறுபாட்டு வாழ்க்கைக்கு அடையாளத்தை காண்பிக்கின்றது. அதாவது நாம் இந்த உலகத்தில் இருந்தாலும் உலகத்தோடு கூட இணைந்திருக்க கூடாது என்று அங்கே ஆண்டவர் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை நாம் பார்க்கின்றோம். ஆம், அதுதான் அங்கே ஒலிவ மரத்தினுடைய மிக முக்கியத்துவமாக காணப்படக்கூடிய ஒரு காரியமாக இருக்கிறது என்று நாம் பார்க்கின்றோம். ஆபிரகாமை ஆண்டவர் அழைத்தார், உன் தேசத்தையும் உன் இனத்தையும் விட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்று ஆண்டவர் அழைத்ததை நாம் பார்க்கின்றோம். ஆதியாகமும் 1:1, கத்தர் அபிராமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கின்ற தேசத்துக்கு போ, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். இங்கே பார்க்கும் பொழுது ஆபிரகாமுக்கு ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுகிறார். நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உனக்கு தேவையான எல்லாத்தையும் கொடுப்பேன், பூமியில் இருக்கிற எல்லா ஜனங்களும் உனக்குள்ள ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாங்கன்னு சொல்லி எல்லா காரியத்தையும் ஆண்டவர் வாக்குறுதியை தான் கொடுக்கிறார். அது நிறைவேற்றலை. ஆனால் வாக்கு தத்தத்தை நம்பிய ஆபிரகாம் அவர் என்ன பண்றாருன்னு சொன்னா, ஆண்டவருடைய கற்பனை ஏத்துக்கிறார். ஆண்டவருடைய கற்பனை என்ன? நீ உன் தேசத்தை முதல்ல விடணும், ரெண்டாவது உன்னுடைய இனத்தை விடணும், அதாவது உன்னுடைய சொந்த ஜனங்களை விடணும், மூணாவது உன் தகப்பன் வீட்டையும் விட்டு, அப்போ உன் தகப்பன் வீட்டார் உறவினர்களை விட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. நீ எந்த இடத்துல இருக்கிறியோ அது உனக்கு சரியான இடம் இல்லை. நீ ஒரு வேறுபட்ட ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும், ஒரு தனித்துவமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று அங்கே ஆண்டவர் ஆபிரகாமை தனியாய் அழைத்து கொண்டு செல்லக்கூடிய ஒரு காரியத்தை நாம் பார்க்கின்றோம். அப்படி என்றால் இன்றும் ஆண்டவர் நம்மை எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று விரும்புகின்றார் என்றால், வேர்பிடித்து எடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, தனித்துவமான ஒரு வாழ்க்கை, பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும் என்று ஆண்டவர் விரும்பக்கூடியவராக இருக்கிறார் என்று நாம் பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, 2 Corinthians 6:15 16 நான் வாசிக்கின்றேன். கிறிஸ்துக்கு போலியாய் இருக்கும் இசைவேது? அவிசுவாசியுடன் விசுவாசிக்க பங்கு ஏது? தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்மதம் ஏது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உள்ளாவி அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாய் இருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். இங்கே பார்க்கும் பொழுது வேதம் சொல்கின்றது, பரிசுத்தத்துக்கும் அசுத்தத்துக்கும் வித்தியாசம் இருக்கிறது. ஆண்டவர் உங்களை நற்செய்தி உள்ளவராக, நற்கிரியைகளை செய்யத்தக்கவர்களாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்பக்கூடியவராக இருக்கிறார் என்று இந்த வேத வசனம் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை நாம் பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, ஆம், ஆண்டவர் நம்மை ஒரு வேறுபட்ட ஒரு வாழ்க்கை வாழும்படியாக அழைத்திருக்கிறார். கடைசியாக, இந்த ஒலிவ மரம் எதற்கு அடையாளமாக இருக்கிறது என்றால், அபிஷேகத்திற்கு அடையாளமாக இருக்கிறது. யாத்திராகமும் 27:20 வாசிக்கும் பொழுது, ஒலிவ மரத்தின் எண்ணெய் விசேஷித்தமானவை என்பதை நம்மால் பார்க்க முடியும். அங்கே ஆசரிப்பு கூடாரத்திலே ஒலிவ மரத்தின் எண்ணெயை அவர்கள் அதிகமாக பயன்படுத்தக்கூடியதை நம்மால் பார்க்க முடியும். அப்படி என்றால் அது அபிஷேகத்திற்கு உபயோகப்படுகின்றது, அது அபிஷேகமாக இருக்கிறது. இன்று ஆண்டவர் உங்களை பிறருக்கு முன்பாக, பிறருக்கு ஒரு அபிஷேகமான நபர்களாக இருக்க வேண்டும், அதாவது தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு தனித்துவம் வாய்ந்த நபர்களாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் அழைக்கக்கூடிய ஏசாயா 60:7 சொல்கிறார், எழுதி பிரகாசி ஒளி வந்தது என்று சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். ஆண்டவர்
உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நாங்கள் கர்த்தருக்குள் நம்புகிறோம். மேலும் வேதத்தை தெரிந்து கொள்ள எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 1800332331. எங்கள் இமெயில் முகவரி bibelee@awr.org.
எங்கள் போஸ்டல் முகவரி அட்வென்டிஸ்ட் மீடியா சென்டர், போஸ்ட் பாக்ஸ் 1446, புனே 411037, மகாராஷ்டிரா, இந்தியா.
இமெயில் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். இமெயில் முகவரி tamilrsamc@sudadventist.org.
நான் அலந்தாஸ்
மற்றும் நான் ஸ்டெல்லா கல்லைமணி உங்களிடமிருந்து விடைபெறுகின்றோம்.
மீண்டும் எங்களுடைய அடுத்த ஒலிபரப்பில் உங்களுடைய குடும்பத்தோடும் நண்பர்களோடும் கூட கலந்து கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். அதுவரை கூட இணைந்திருங்கள். வாழ்த்துக்கள் கூறி விடை பெறுகின்றோம்.